நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவோரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காரர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை பொது சத்சங்கமாக அமைப்போம் என்று யோசித்தேன். அதற்குரிய காரணம், வாட்ஸ்அப்பில் பல கேள்விகள் நேற்றிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் சிறு சிறு கேள்விகள் என்றாலும் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்று தெரியாதபடியால் தங்களுக்கு மனதில் ஏற்பட்ட சிறு கேள்விகளை கேட்கின்றார்கள். அவற்றிற்கு எல்லாம் ஒவ்வொரு திசைகளில் இருக்கும் கேள்விகளாக இருந்தாலும் முடிந்தளவு பாபாஜியுடன் சேர்ந்து அவற்றிற்கு உரிய விடைகளை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக ஒரு அன்பர், இவ்வளவு நாளும் பல சத்சங்கங்களை 1.5 வருட காலமாக நடத்தி வருகின்றீர்கள். கிட்டத்தட்ட 250 சத்சங்கங்களுக்கு கிட்ட நடந்து கொண்டிருக்கின்றது. அதை இறைவன் ஐயா கணக்கு போட்டு கொண்டிருந்தார் சில காலம். பேர்ந்து அவரும் அது முடியாமல் கையை விட்டு விட்டார். இருப்பினும் பல சத்சங்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் துவக்கத்தில் தன்னுடைய நிலையை எனக்கு சத்சங்கத்தில் ஒரு தகவலாக தந்து அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தார். அதாவது, இந்த சத்சங்கங்களை தான் ஆரம்பத்தில் கேட்கும்போது அதில் தான் நாட்டம் அவ்வளவு இருக்கவில்லை, போட்டதற்காக கேட்பேன். ஆனால் போவ போவ போவத்தான் அதில் இருக்கும் நாட்டம் தனக்கு கூடிக்கொண்டு வந்ததாகவும், அது முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்கு உகந்த பல விடயங்கள் அந்த சத்சங்கங்களில் பாபாஜியின் அருளினால் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்றும், இப்போதுதான் அதில் தனக்கும் மிக மிக அவா ஏற்பட்டிருக்கின்றது என்று நல்ல தமிழில் சொன்னார். அது உண்மைதான். ஏனென்றால் இந்த சத்சங்கங்கள் என்பது சாதகர்களின் சேர்க்கை, சத்குரு கிரியா பாபாஜியினால் நடத்தப்படுவது. அவர்தான் கேள்வியும் அவர்தான் பதிலுமாக இருந்து இப்படியான கிரியா சத்சங்கங்களை நடத்துகின்றார். தன்னுடைய கிரியா யோகா சாதனையில் இந்த சத்சங்கங்கள் முக்கியம் என அவர் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியின் தெய்வீய குரலில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். ரெண்டு விஷயத்தை வலியுறுத்துகின்றார் சாதகர்களே. ஒன்று குளுத்தியானம், அதாவது குரூப் மெடிடேஷன். ரெண்டாவது சத்சங்கம். வாரத்தில் ஒரு முறையாவது சத்சங்கம் செய்ய வேண்டும். எல்லா சாதகர்களும் சத்சங்கத்தில் கூட வேண்டும். அந்த நாளையும் அவர் குறிப்பு தந்திருக்கின்றார், ஞாயிற்றுக்கிழமைகளில், இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இந்த கொரோனா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு நாள் கிழமைக்கு கூடி இந்த சத்சங்கத்தை முதல் நாளிலிருந்தே அன்றிலிருந்தே செய்து வருகின்றோம். இருப்பினும் இப்போது உலகளாவிய முறையில் 3 நாட்கள் அதை செய்கின்றோம். துபாயில் இன்னொரு நாள் செய்கின்றோம் வெள்ளிக்கிழமைகளில். 4 நாட்கள் இந்த உலகளாவிய சத்சங்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு கிழமையில் ஒரு நாளாக பாபாஜி கேட்டு அந்த கருத்தை எங்களுக்கு தந்திருந்தார். அந்த பழக்கத்தை நாங்கள் செய்ய வேண்டுமென்று அதை நாங்கள் இப்போது 4 நாட்களாக 1.5 வருடமாக செய்து கொண்டு வருகின்றோம். எல்லோரும் அதில் கலந்து கொள்கின்றீர்களோ இல்லையோ, அந்த சத்சங்கங்கள் உங்களுக்கு வீடு நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த சத்சங்கத்துக்கும் குழு தியானத்திற்கும் பாபாஜி முக்கிய இடம் கொடுக்கின்றார். உங்களுடைய சாதனை பயிற்சியில் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு இது முக்கியம் என்று. ஆனால் இந்த பாழாப்போன உலகத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் வேகமாக திரட்டி கொண்டு போகின்றோமே தவிர, ஒரு இடத்தில் நின்று 4 கேள்வியை கேட்டு அதை தொடர்ந்து செல்வதை மறுக்கின்றோம், அதை செய்வதும் இல்லை. அதுதான் நாங்கள் விடும் சிறிய பிழை. அதை செய்ய பழகிவிட்டோம் என்றால் மிகவும் எங்களுடைய சாதனைக்காக உகந்ததாக அமைகிறது மாத்திரமல்ல, நீங்கள் வீரமாகவும் நடை போடலாம். அதற்கொரு உபமானம், அரி நோக்கு என்று ஒரு சொல் உண்டு. அரி நோக்கென்றால், அரி என்றால் சிங்கம். சிங்கம் காட்டுக்கு ராஜா. ஆனால் அந்த சிங்கம் ராஜநடை போட்டுக்கொண்டு காட்டில் நடக்கும்போது தான் தான் ராஜா, எல்லாவற்றையும் தன்னால் அடக்க முடியும் என்ற துணிவு இருந்தால் கூட, நடந்து கொண்டு போகும் வேளையில் இடைக்கிடை நின்று திரும்பி பார்க்குமாம். பின்னுக்கு யாராவது தன்னை தொடர்கின்றார்களா, தனக்கு ஆபத்து வருகின்றதா என்று. அதை அரி நோக்கு என்று உபமானமாக சொல்வார்கள். அது சிங்கத்துக்குரிய ஒரு செயல். அது ராஜாவாக இருந்தால் கூட காட்டிற்கு, அது அந்த செயலை ஏன் செய்கின்றது என்றால், 2 விடயம். உலகியல் முறையில் அதை நாங்கள் பயம் என்று சொல்லலாம். தன்னை யாராவது தாக்குவார்களா பின்புறம் இருந்து என்று ஒரு நோக்கம். ஆனால் நாங்கள் ஆன்மீக ரீதியில் அதை எடுத்து பார்க்கும் போது, போகும் பாதையில் எந்த பாதையாக இருந்தாலும், உலகியலாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம், ஒவ்வொரு இடத்திலும் நின்று திரும்பி ஒரு முறை பார்த்து மீண்டும் நடப்பது மிகவும் சிறந்தது. அதை அந்த அரி நோக்கு என்ற செயலிலிருந்து கூட உபமானமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பின்னோக்கி பார்க்க வேண்டும். அதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முழு நாளுமே இருந்து பின்னோக்கி பார்த்தால் அது எங்களுடைய யோகா பயிற்சிக்கே சாதகம் இல்லாத முடிந்துவிடும். ஏனென்றால் நீங்கள் இறந்த காலத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அது அல்ல அதனுடைய அர்த்தம். நின்று பின்னோக்கி பார்ப்பது என்பது நீங்கள் வந்த வழியை ஒரு முறை திரும்பி பார்த்து சரியாக போகின்றதா என்று பார்த்து கொண்டு, மேலும் நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி நிகழ்காலத்தில் நடக்க வேண்டும். ஆகவேதான் இந்த இறந்த காலம் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழாமல் அது உலகியல் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்று சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் தன்னுடைய தெய்வீக குரலில் பல இடங்களில் அந்த குறிப்பு தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் எந்த விஷயத்திலையும் உடனுக்குடன் நின்று திரும்பி பார்ப்பது முடியாத செயலாக இருந்தாலும், நேரம் இருக்கும்போது நாங்கள் பின்னோக்கி எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்க்க வேண்டும். அதை பல ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள். வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். அதை ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும் என்பதல்ல, ஆனால் அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த பழக்கம் இருக்குமாக இருந்தால் உங்களுடைய சாதனை நன்றாக வளரும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய உலகியல் வாழ்க்கை கூட நன்றாக இருக்கும் என்பது கருத்து. ஆகவே இந்த அன்பர் சொன்ன தன்னுடைய கருத்தும் இப்படியான ஒரு கேள்வியையும் அவர் போட்டதால் அவருக்கு அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன். ஆகவே அவர் சொன்னது முற்றும் முற்றும் உண்மை. அதை பாபாஜி துவக்கத்திலிருந்து சொன்னாலும், அப்படி ஒரு அன்பர் அந்த கருத்தை இன்று எனக்கு சொல்லும்போது அது மிகவும் நன்றாக இருந்தது. அது என்னுடைய செவிக்கு கிடைக்கும் போது, இப்படித்தான் எல்லோரும் இந்த சத்சங்க விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கைக்கும் சாதனைக்கும் பயன்படுத்துவார்களாக இருந்தால் பயன்படுத்துகின்றார்கள். அது மிகவும் நல்லொரு விடயம். அப்படி என்றால் தான் பாபாஜிக்கு இதில் வெற்றி. பாபாஜிக்கு வெற்றி என்றால் எங்களுடைய ஆன்மாவுக்கு வெற்றி என்பது அதன் அர்த்தம். ஆகவே அந்த அன்பருடைய கேள்விக்கு இன்று பதில் எடுத்தோம் பாபாஜியுடன் சேர்ந்து. அடுத்ததாக இன்னொரு அன்பர் விழிப்புணர்வை பற்றி மீண்டும் ஒரு சிறிய கருத்து சொல்லுவீர்களா என்று கேட்டிருந்தார். விழிப்புணர்வு என்பது மிகவும் முக்கியமானது. நாங்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டுமென்றால் மீண்டும் அதே தியரி தான் வருகின்றது. அதாவது நாங்கள் நிகழ்காலத்தில் வாழப்பழக வேண்டும். நிகழ்காலத்தில் வாழப்பழகினோம் என்றால்தான் எங்களுடைய விழிப்புணர்வுகள் நன்றாக அமையும். நீங்கள் இறந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ வாழும்வீர்களாக இருந்தால் அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு நன்றாக அமைய மாட்டாது. ஆகவே நாங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வுக்கு வாழ்க்கையை திருப்பி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்பு, அன்பை கூட்ட வேண்டும். அன்பை கூட்டி கொண்டு போவோமாக இருந்தால் நாங்கள் எப்போவும் விழிப்புணர்வுடன் தான் இருப்போம். அது ஒரு சாதனமாக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் அன்பை கூட்டி கொண்டு போகும்போது பயத்திற்கு சிக்க மாட்டோம். பயத்துக்குள் சிக்க மாட்டோம் என்றால் எந்த நேரமும் நாங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. நாங்கள் இறந்த காலத்தை நோக்கி போக மாட்டோம். ஆகவே உங்களுடைய விழிப்புணர்வை உங்களுடைய புத்தி மனம் என்று ரெண்டு செயல்கள் இருக்கின்றது உடலில். அந்த புத்தியை கூடுதலாக பயன்படுத்தி அந்த விழிப்புணர்வில் நீங்கள் இருக்கலாம், இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு என்பது உங்களுடைய சாதனைக்கு முக்கியமானது என்ற கருத்தை அந்த அன்பருக்கு சொல்லுகின்றேன். மற்றது இன்னொரு அன்பர் இன்னொரு கேள்வியை கொண்டு வந்திருந்தார். அதாவது வாழ்க்கையை பற்றி. இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்றோம். சிறிதாக இந்த வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கும்போது ஆன்மீகத்துக்குள்ளேயே முழுமையாக இருந்திருக்கலாமே, பிழைவிட்டு விட்டு வாழ்க்கைக்குள் வந்துவிட்டேனே என்று தனக்கு படுகின்றது என்று இப்போது புத்தி தெளிந்தவர் போல் என்னிடம் கேள்வி அனுப்பினார். அதெல்லாம் இறை அருளால் தான் இந்த வாழ்க்கை, இந்த உடல், தனு கரண புவன போகம் மூலமாக எங்களுக்கு இந்த உடலும் இந்த உடலுக்குள் எங்களுடைய ஆன்மாவும் புகுத்தப்பட்டிருக்கின்றது வினைகளுடன் சேர்த்து. இது அந்த அன்பர் யோசிப்பது போல திடீரென அந்த யோசனை வருவது நல்லது. ஆனால் அதில் அவர் ஒரு தவறும் விடவில்லை. ஏனென்றால் அவருடைய வினைக்கேற்பத்தான் அவருடைய பிறப்பும் அவருடைய செயல்களும் இப்போ இந்த நிலையில் அமைந்திருக்கின்றது. ஆனால் எனக்கு முதலே தெரிந்திருந்தால் நான் அப்படியெல்லாம் இருந்திருப்பேனே, இப்படியெல்லாம் போயிருக்க மாட்டேனே என்று யோசிப்பதில் எவ்விதமான பயனும் இல்லை. அது இறந்த காலம், நடந்தது நடந்தவைதான், அதை மாற்ற முடியாது. ஆனால் அந்த அன்பருக்கு நான் சொல்வது, நிகழ்காலம் உங்கள் கையில் இருக்கின்றது. ஆகவே அந்த நினைவு, உங்களுடைய நினைவு உண்மையாக இருக்குமாக இருந்தால், அது ஒரு கணம் வந்து போகிற ஒரு உலகியல் மாதிரி இல்லாமல் உங்களுடைய ஆள் மனத்திலிருந்து அந்த எண்ணம் உதித்ததாக இருந்தால் நீங்கள் இன்னும் உங்களை சரிப்படுத்தி கொள்ளலாம். அதாவது இன்றிலிருந்து நாளை என்று அதை ஒத்தி போடாது, விழிப்புணர்வுடன் நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள். எல்லாவற்றையும் சரியாக செய்யுங்கள். உண்மையாக வாழுங்கள். கிரியா பாபாஜியின் சாதனையை செய்யுங்கள். கிரியா பாபாஜி உங்களுடன் தொடர்ந்து வருவார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய உதவியுடன் உங்களுடைய வாழ்க்கை கடலை நீங்கள் கடக்கலாம். அதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. ஐயோ தவற விட்டு விட்டேனே என்று அதையே யோசித்து கொண்டிருந்தால் நீங்கள் நிகழ்காலத்தையும் தவற விட்டு கொண்டு போகின்றீர்கள். அதனால் ஒரு விதமான பயனும் இல்லை என்பது அந்த அன்பருக்கு நான் சொல்லும் கருத்து. ஆகவே நீங்கள் உங்களுக்கு கிடைத்த உணர்வு நிலை உண்மையான உணர்வு நிலையாக இருக்குமாக இருந்தால் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்காது, உங்களுடைய நேரத்தை சாதனையில் போடுங்கள். உலகியலில் வாழுங்கள், உண்மையாக வாழுங்கள், நேரத்தை வீணடிக்காதீர்கள். நேரம் என்பது இந்த உலகத்தில் மிகவும் பொன்னானது. ஆகவே நிகழ்காலத்தில் அந்த நிகழ்காலத்தை வீணாக்காது. உலகியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், அதை உணர்ந்து உண்மையாக வாழுங்கள். உலகியலிலும் சந்தோஷமாக இருக்கலாம், ஆன்மீகமும் உங்களுடைய பிற்காலத்திற்கு ஆன்ம வளர்ச்சிக்கு நிச்சயமாக உதவி செய்து உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு உங்களை கொண்டு போகும் என்று அந்த அன்பருக்கு அந்த தகவலை கொடுக்கின்றேன். அடுத்ததாக வாழ்க்கையை பற்றி அவர் பேசியபடியால், நீங்கள் எப்படி வாழ்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியமே தவிர நீங்கள் இவ்வளவு காலமும் வாழ்ந்த வாழ்க்கை முக்கியம் அல்ல. வாழ்ந்த வாழ்க்கை மீண்டும் முடிவடைந்து விட்டது. இனி எப்படி வாழ்வீர்கள் என்பதற்குத்தான் இந்த கருத்தை உங்களுக்கு சொன்னேன். மற்றது இன்னுமொரு பிழை விடுகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில். மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று யோசித்து யோசித்து எங்களுடைய வாழ்க்கை காலத்தையே நாங்கள் முடிவடைத்து கொள்கின்றோம். மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தை எதிர்பார்த்தும் மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன சொல்கின்றார்கள் நல்லதாக சொன்னவுடன் நாங்கள் நன்றாக சந்தோஷமாக இருந்தும் பிழையாக சொன்னால் துக்கப்பட்டு கொண்டிருந்தும் எங்களுடைய வாழ்க்கையை பலரும் நாங்கள் வாழ்கின்றோம். ஆகவே மற்றவர்களுடைய அபிப்பிராயத்திற்கு நீங்கள் செவி மடுக்காது, அதாவது அதை கேட்டுக்கொண்டிருக்காது. அவர்கள் சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள் உலகில், அதை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். அது நன்றாக சொன்னாலும் அதை சந்தோஷமாக ஏற்காது, தீயதாக சொன்னாலும் அதை துக்கமாக ஏற்காது. உங்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மாத்திரம் நீங்கள் உள்புறமாக அனுமானித்து, ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உட்புற வாழ்க்கையும் இருக்கின்றது, வெளிப்புற வாழ்க்கையும் இருக்கின்றது. கிரியா யோகா சாதகர்களுக்கு அது தெரிந்த விடயம். எல்லோரும் என்ன செய்கின்றோம் என்றால் வெளிப்புற வாழ்க்கையைத்தான் நாங்கள் திருத்துகின்றோம், திருத்த பார்க்கின்றோம். ஏனென்றால் அது மற்றவர்களுக்காக நாங்கள் செய்யும் அனுமானம். அதாவது அவர்கள் எங்களை நல்லவர்கள் என்று சொல்லிவிட்டால் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று யோசித்து வாழுகின்றோம். வெளிப்புற வாழ்க்கையை அவர்களுக்கு காட்டுகின்றோம். அதே நேரம் நாங்கள் சில தீயவற்றையும் செய்யும் போது வெளிப்புறத்திற்காக செய்கின்றோம். அது தீயவை என்று தெரிந்தால் கூட அது வெளிப்புற வாழ்க்கையாகத்தான் அமைகின்றது. ஆகவே வெளிப்புறத்தில் நீங்கள் என்ன மாதிரியாக வாழ்கின்றீர்கள்? மற்றவர்களுக்காக வாழலாம், உங்களுக்காக வாழலாம் வெளிப்புறமாக. அதை விட உள்புற வாழ்க்கை தான் மிகவும் முக்கியமானது. நீங்கள் அகத்தை திருத்தி கொண்டு போவீர்களாக இருந்தால் வெளி வாழ்க்கை தானாகவே திருந்திவிடும். ஆனால் வெளிப்புற வாழ்க்கையை நீங்கள் திருத்தத் துவங்கிவிட்டீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு வெற்றியை தராது. ஏனென்றால் உங்களுடைய அக வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆகவே உள்நோக்கி கேள்வி கேட்டு கிரியா சாதகர்களே, நீங்கள் விடும் தவறுகள் விட்ட தவறுகளை பற்றி மனதை போட்டு அலட்டாது. அது முடிந்தது, முடிந்ததாகவே இருக்கட்டும். இனிமேல் நிகழ்காலத்தில் நீங்கள் ஒவ்வொரு செயலை செய்யும் போது அதை உட்புறமாக கேள்வி கேட்டு அதை சரியான முறையில் செய்து உண்மையான வாழ்க்கையை வாழ்வீர்களாக இருந்தால் பாபாஜி சொன்ன பிரகாரம் நீங்கள் கிரியா முழுமையான சாதகர்களாக வாழலாம் என்பது அதன் கருத்து. உட்புறத்தை திருத்துங்கள், வெளிப்புறம் தானாகவே திருந்தும் என்று அந்த அன்பருக்கு சொல்லுகின்றேன். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி வந்திருந்தது. அது என்னவென்றால், அன்பும் அறமும் என்று நான் பல தடவை சொல்லியிருக்கின்றேன், அதற்குரிய விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை தருவீர்களா என்றது ஒரு கேள்வி ஒரு அன்பரிடமிருந்து. அன்பு என்பது குடும்ப அளவில் மாத்திரம் தங்கி நிற்பது, அதாவது உலகியல் என்றே நீங்கள் சொல்லலாம். குடும்பத்திற்குள் வைக்கும் ஒரு நிலைதான் அன்பு. குடும்பம், பிள்ளைகள், பெற்றோர், உறவினர்கள், நண்பர்களிடம். அறம், அருள் என்பது அந்த அருள்தான் அறத்துக்கு கொண்டு போகின்றது. அருள் என்பது அன்பின் மிகுதியான தன்மை, அதாவது அதை குடும்பத்தை விட்டு வெளி உயிரினங்களுடனும் வெளி ஆன்மாக்களிடமும் அன்பு காட்டுவது தான் அருள். அது அன்பிலிருந்து தான் வர வேண்டும். நீங்கள் நேரடியாக அருளுக்கு போக முடியாது. வெளியில் இருப்பவர்கள் எல்லோரிடமும் அன்பு காட்டிக்கொண்டு குடும்பத்தில் அன்பில்லாமல் இருந்தால் அது நிலைத்து நிற்காது. ஆகவே உங்களுடைய அன்பு தான் வளர்ந்து அருளாக வேண்டும். அந்த அருள் வளர்ந்து அறமாகும் என்பது திருக்குறளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, மணிவாசகருடைய திருவாசகத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, கிரியா பாபாஜியின் தெய்வீய குறளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அது உலகத்தில் இருப்போருக்கு தேவையான பொது கருத்து. ஆகவே உங்களுடைய அன்பை நீங்கள் பெருக்குங்கள், முடிந்தளவு பெருக்குங்கள். உங்களுடைய குடும்பத்தினருக்குள்ளேயே பெருக்குங்கள். ஏனென்றால் நீங்கள் உலகியலில் வாழும்போது அது மிகவும் முக்கியம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. அந்த அன்பை நீங்கள் பெருக்கிக் கொண்டு வரும்போது அருள் என்பது அது வெளியாக்களிடம் அந்த அதே அன்பு பெருகத் துவங்கும். அதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ விரும்பவில்லையோ அது தானாகவே இயல்பாகவே பாபாஜியின் அருளுடன் நடக்கும். அந்த அருள் வரும்போது அதை அருள்நிலை என்று சொல்லுகின்றார்கள் திருக்குறளில். அன்பு அருளாகின்றது என்று. அந்த அருள்நிலையில் அந்த மேலதிக அன்பு எல்லா உயிரினங்களிடமும் வரும்போது அது அறமாகின்றது. அறம் என்று சொல்வதற்கு இன்னொரு சொல்லு தொண்டு. ஆகவே அந்த அன்பு அருளாகி அது தொண்டாகி பாபாஜியின் நான்கு கோட்பாடான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியை நோக்கி அது உங்களை இழுத்து செல்கின்றது. அதுதான் கிரியா யோகத்தின் முக்கியமான தத்துவம். ஆகவே இந்த அன்பும் அருளும் பெருக வேண்டும், பெருகி அறமாக வேண்டும். அந்த அறம் என்பது தொண்டு, தொண்டு பக்தியாக வேண்டும். பக்தியின் உச்சநிலை சரணாகதி, அது சரணாகதியாகும். அந்த சரணாகதியை நீங்கள் இறையை நோக்கி செலுத்துகின்றீர்கள். அது உங்களுடைய பாபாஜியிடம் சரணாகதி அடையும் தன்மையை உங்களுக்கு கூட்டுகின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம் கிரியா யோகத்திலும் மற்றைய விடயங்களிலும். அதேபோல் அடுத்ததாக இன்னும் கடைசியான கேள்வி ஒன்று வந்தது. அதாவது இறைவனின் படைப்பு. இறைவனின் படைப்பில் அவருடைய கேள்வி, இந்த ஆண் பெண் பேதங்கள் எல்லாம் என்னத்திற்கு இருக்கின்றது ஐயா? நாங்கள் பெண்களை எல்லா இடத்திலும் தாழ்மைப்படுத்தியே பார்க்கின்றோம். அதாவது ஆண்கள் தான் ஆன்மீகத்தில் வளர்கின்றோம், அல்லது ஆன்மீகத்தை எடுத்து செல்கின்றோம். பெண்கள் எல்லாம் எங்களுடைய ஆன்மீகத்துக்கு துணைவியலாக இருந்து செயல்படுகின்றார்கள். ஆகவே அவர்கள் எப்போது இந்த ஆன்மீகத்தை செய்வார்கள் எங்களைப் போல் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. அவர் குடும்பஸ்தவர் கேட்ட கேள்வி. அவர் தன்னுடைய குடும்பத்தில் தான் இப்போது வாழும் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர் தன்னுடைய மனைவிக்கு இந்த ஆன்மீகத்தில் வளருவதற்கு போதிய சந்தர்ப்பம் கொடுக்காத ஒரு நபர். அதாவது அவர் மனைவியினுடைய நேரத்தை அவர் எடுக்கவில்லை. இருப்பினும் தான் வளர்கின்றேன் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் மனைவி தன்னுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருந்து நேரத்துக்கு சமைத்து தந்து நேரத்திற்கு பிள்ளைகள் நடுவர்களை பார்த்து கொண்டிருந்தால் தான் தன்னுடைய ஆன்மீகத்தில் நடை போடலாம் என்று இவ்வளவு காலமும் வாழ்ந்து வந்த ஒருவர் இப்போதுதான் இந்த பல சத்சங்கங்களை கேட்ட பிறகு தான் செய்யும் செயல் பிழை என்று தெரிந்து இப்போது அந்த கேள்வியை முன்வைத்திருக்கின்றார் வாட்ஸ்அப்பில். அதாவது தனக்கு இப்போதே ஏதோ ஒரு உணர்வு நிலையில் தெரிகின்றது, தான் மனைவியை ஆன்மீகத்தில் வளர வதற்கு தான் உதவி செய்யவில்லை என்று ஒரு கில்ட்டி ஃபீலிங் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். தனக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கின்றேன் ஐயா, தான் செய்தது சரியா பிழையா, அதை பற்றிய சிறிய விளக்கம் தருவீர்களா என்று. ஆகவே அது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய முறை என்றபடியால் அந்த விளக்கத்தை இன்றைய சத்சங்கத்தில் இறுதியாக பார்ப்போம். இது முக்கியமான கேள்வி, ரைட்? அதாவது ஒவ்வொரு உருவத்தை பொறுத்தது தான் இந்த உலகத்தில் அந்த உருவத்தின் குணாதிசயங்கள் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். ஆடும் ஒரு ஆன்மா என்று சொல்லுங்கள், மாடும் ஒரு ஆன்மா தான். ஆனால் ரெண்டும் ஆன்மா, ரெண்டும் மிருகங்கள். ஆனால் ஆடு மாதிரி மாடு இருப்பதில்லை, மாடு மாதிரி ஆடு இருப்பதில்லை. ஆனால் ரெண்டும் மிருகங்கள், விலங்குகள். ரெண்டுக்கும் வெவ்வேறு குணாதிசயங்கள், வெவ்வேறு உருவ அமைப்புகள் இருக்கின்றது. இதைத்தான் நீங்கள் உவமானமாக பார்க்கலாம். அதே போல்தான் ஆணும் பெண்ணும். ஆணின் உருவ அமைப்பு வேறு, பெண்ணின் உருவ அமைப்பு வேறு. ஆண் அறிவை சார்ந்தவன், பெண் மனதை சார்ந்தவள் என்ற படைப்பு படைக்கப்பட்டிருக்கின்றது இறைவனால். ஆனால் ரெண்டிலும் இருப்பது ஆன்மா. அந்த ஆன்மாவிற்கு ஆணோ பெண்ணோ என்பது பேதம் இல்லை, ரெண்டும் ஆன்மா தான். ஆகவே நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை பார்க்கும்போது இந்த ரெண்டு ஆன்மாவுமே ஆன்ம ஈடேற்றம் அடையக்கூடியது. ஆனால் அதனுடைய உருவ அமைப்பு தான் இந்த பிறப்பில் வித்தியாசமாக இருக்கின்றது, ஆணுடலும் பெண்ணுடலும். ஆகவே அந்த ஆண் உடலுக்கான தன்மையை இறைவன் அறிவாகவும், பெண் உடலுக்கான தன்மையை மனமாகவும் அவர் சித்தரித்து இந்த உடல் அமைப்பை கொடுத்திருக்கின்றார். அதையே தானும் வாழ்ந்து காட்டுகின்றார். தன்னுடைய சக்திக்கு தன்னுடைய பாதி உடம்பை கொடுத்து இல்லற வாழ்க்கை என்றால் என்ன, குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன என்பதை சிவன் பாதி சக்தி பாதியாக அர்த்தநாதீஸ்வரர் என்ற பெயரில் அந்த உருவ அமைப்பை மக்களுக்கு காட்டிக்கூட மக்களுக்கு அதன் அமைப்பு என்னத்துக்காக காட்டப்பட்டது என்பது முழு விளக்கங்களும் இல்லை. ஆகவே நீங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய பாதியை மனைவிக்கு, உங்களுடைய பாதி உடம்பை வெட்டி மனைவியின் பாதி உடம்பை வெட்டி இணைத்து விடாதீர்கள். ரெண்டு உடம்பும் இல்லாமல் போய்விடும். ஆனால் மனதினால், அகத்தினால் அந்த அர்த்தநாதீஸ்வரர் என்ற அமைப்பை எடுத்து அந்த கடவுளே, அர்த்தநாதீஸ்வரரே தன்னுடைய பாதி உடலை சக்திக்கு கொடுத்தார் என்ற விளக்கம், அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து, ஏனென்றால் ஆண்கள் எல்லோரும் அறிவுக்குரியவர்கள் என்றபடியால் அறிவு இல்லை என்று மாத்திரம் சொல்லிவிடாதீர்கள். அறிவுபூர்வமாக சிந்தித்து அந்த நிலையை பெண்களுக்கு கொடுத்து, அது தனி ஆன்மீகமாக இருக்க வேண்டும் என்று இல்லை, உலகியலில் கூட அதை கொடுத்து அவர்களுக்கும் அதில் சம நிலையை கொடுத்து அவர்களை நீங்கள் ஆதரித்து செல்ல வேண்டும் உலகியலிலும் ஆன்மீகத்திலும் என்பது முக்கிய குறிப்பு இங்கே. ஆகவே உங்களால் இந்த பிறப்பில் இந்த உடலில் இருந்து கொண்டு ஆன்ம ஈடேற்றம் அடைய முடியுமானால் அந்த பெண்ணினாலும் அடைய முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே பெண் என்பவள் சேவைக்குத்தான் இருக்கின்றால் ஆண் என்பவன் தான் செயலில் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அதற்கும் சிவன் உதாரணமாக இருக்கின்றார். சிவன் அறிவாகவும் சக்தி மனமாகவும் இருந்தாலும் தான் சிவனே என்று இருந்து கொண்டு சக்தியைத்தான் இந்த உலகச் செயல்களை செய்யும்படி பணித்துவிட்டு தான் கண்ணை மூடிக்கொண்டு சிவனே என்று இருக்கின்றார். ஆக அவர் கொடுப்பது அந்த சக்திக்கு தன்னுடைய ஆசியையும் தன்னுடைய பவர் என்று சொல்லலாம், தன்னுடைய அதிர்வுகளையும் கொடுத்து தான் அதை பார்த்து கொள்பவராக இருந்து சக்தியை கொண்டு நடத்துகின்றாள். ஆகவே நாங்கள் பலர் எங்களுடைய குடும்பத்தில் கேள்வி கேட்போமாக இருந்தால், நாங்கள் எத்தனை பேர் இதை செய்கின்றோம் குடும்பத்தில்? சரி, சிவன் பார்வதி என்று கோவிலுக்கு போய் கும்பிடுகின்றோம், வருகின்றோம், எல்லாம் செய்கின்றோம். அவர் அர்த்தநாதீஸ்வரர் செயலில் உருவத்தில் காட்டுபவராகவும் இருக்கின்றது என்பதையும் பார்த்திருக்கின்றோம். இறைவனுடைய செயல்முறையையும் பார்த்திருக்கின்றோம். இந்த உலகம் இயங்கும் தன்மையையும் பார்த்திருக்கின்றோம். எத்தனை வீடுகளில் நாங்கள் உங்களுடைய மனைவிக்கு, அதாவது சக்திக்கு, அந்த நிலையையாவது கொடுத்திருக்கின்றோம் என்று கேள்வி கேட்டால் 90% அதை கொடுக்கப்படவில்லை. அதாவது வீட்டு பொறுப்பையே நீங்கள் வேலை செய்பவர்களாக இருந்தால், நீங்கள் ஆண்கள் என்ற பெயரில் இருந்தால் அந்த பொறுப்பை அந்த சக்தியிடம் கொடுத்து வீட்டு வேலை முழு அலுவல்களையும் நீங்களே பாருங்கள், நாங்கள் உழைத்து கொண்டு வந்து தருகின்றோம் என்று எத்தனை பேர் கொடுத்திருப்பீர்கள்? கொடுக்கவில்லை, நீங்களே அதை செய்கின்றீர்கள். அது பரவாயில்லை, அது உங்களுடைய ஆண்மைத்தன்மை. ஆனால் அதையும் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் எப்படி வாழ்கின்றீர்கள் என்று பார்த்தால்தான் நீங்கள் சிவன் சக்தி வாழ்க்கை முறையை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கின்றீர்கள் என்பது அதனுடைய அர்த்தம். ஆனால் அதை நாங்கள் பலரும் செய்வதில்லை. ஆனால் கிரியா சாதகர்களாக இருப்பவர்கள் பலரும் அதை இந்த நல்ல சத்சங்கங்களில் வரும் நல்ல விடயங்களை கேட்டு அந்த முறையில் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு போயிருக்கின்றார்கள் பலர். பலரும் அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த சாதனையை, இந்த கிரியா யோகத்தை குடும்பமாக இருந்து நாங்கள் செய்து வர வேண்டும் என்பதுதான் பாபாஜியினுடைய விருப்பம். பாபாஜியினுடைய கிரியா யோகமே குடும்பமாக இருந்து செய்யும் யோகம். ஆகவே இந்த கிரியா யோகத்தில் கூட பாபாஜி இந்த கணவன் மனைவியை பிரித்து பார்க்கவில்லை. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோருமாக சேர்ந்து செய்யும் யோகம்தான் கிரியா யோகம் என்று அதை பறைசாற்றி இருக்கின்றார். அதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். ஆகவே விழித்தெழுங்கள், நிகழ்காலத்தில் வாழுங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறையை புரட்டி பாருங்கள், முடிந்தளவு சம பங்காக வாழ பழகுங்கள். ஆனால் அறிவாற்றல் உங்களுக்குத்தான் கூடுதலாக இருக்கலாம், அது உடல் அமைப்பு முறையில். ஆனால் மனம் சார்ந்த பெண்ணும் ஆன்மீகத்திலும் வாழ்க்கையிலும் உங்களுக்கு சமமாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி இந்த சத்சங்க நற்சிந்தனையை நீங்கள் எடுத்து அலசி ஆராய்ந்து உங்களுடைய வாழ்க்கையை மெருகூட்டுங்கள் என்றும் கேட்டு இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை வினா விடைகளுக்கு விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன் பாபாஜியின் அருளுடன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.